புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தேவி கன்ஸ்ட்ரக்ஷன் இயக்குனர் திரு என் கனகராஜன் அவர்கள் இன்று தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு பெருமைமிகு பொறியாளர்களின் பணியை போற்றுவோம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பிற்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் செப்டம்பர் 15 பொறியாளர்களின் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. பொறியாளர்கள் இந்த நாட்டிற்கு அளித்த பங்களிப்பிற்கு நன்றி செலுத்தும் விதமாக பொறியாளர் தின விழா நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாடெங்கும் உள்ள பொறியாளர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை பொறியாளரான கனகராஜன் அவர்களின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் சிறந்த பொறியாளர் தினமும் சிறந்த வாழ்வும் அமைய எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமே.
நான் புதுகையில் தேவி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் டைரக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களது நிறுவனம் 36 வருடங்களான அனுபவமிக்க நிறுவனம். நாங்கள் பல கட்டிடங்களையும் கட்டிடத்துறைக்கு எங்களால் ஆன பல பங்களிப்புகளையும் செய்துள்ளோம். அந்த வகையில் இன்றைய இந்த பொறியாளர் தினத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
சார், இப்போ அந்த பொறியாளர் தினம் கொண்டாடக்கூடிய இந்த தினத்தில் பொறியாளர் தினம் எதனால் கொண்டாடப்படுகிறது, எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி முதல் தகவல் சொல்லலாமே.
செப்டம்பர் 15 இன்றைய பொறியாளர் தினம் சர் விஸ்வேஸ்வரய்யா மோட்சகுண்டம் அவர்களின் நினைவாக, அவர்களின் பிறந்த நாளுக்காக கொண்டாடப்படுகிறது. அவர்களது 163 பிறந்த நாள் என்று, இந்த 163 பிறந்த நாளில் அவரது நினைவை போற்றும் வகையில், அவரது பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுத்துள்ள பங்களிப்பை போற்றும் வகையில் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் மோட்சகுண்டம் பகுதியை சேர்ந்தவர். அவர் இளங்கலை பட்டத்தை சென்னையில் முடித்து புனேயில் கட்டிட பொறியியல் பட்டத்தையும் பெற்றவர். அரசாங்க பணியில் இருந்தாலும் பல புதிய விஷயங்களை செய்தவர். பாசனத்திற்கான புதிய முறையை உருவாக்கினார். தானியங்கி கதவு, ஆட்டோமேட்டிக் ஃப்ளட்டு ஸ்லூஸ் கேட், அதை உருவாக்கியவர், முதன் முதலில் உருவாக்கியவர். துறைமுகங்களில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக பல கட்டுமானங்களை, கடல் தடுப்புகளை அமைத்தவர். காவிரி ஆற்றின் குறுக்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டுவதில் அவரது பங்கு மிக மகத்தானது. 1894 மைசூருக்கு அருகில் ஏசியாவில் முதல் நீர் மின் உற்பத்தி நிலை ஆலை அமைக்க அவர் காரணமாக இருந்தார். அவரது விருப்ப ஓய்வுக்கு பிறகும் அவரது பணிகள் தொடர்ந்தது. மைசூர் மன்னரின் திவானாக பணியாற்றினார். பத்ராவதி எஃகு ஆலை, மைசூர் பல்கலைக்கழகம், தொழிற்சாலைகள் மற்றும் பல தொழிற்சாலைகள், அரசு பொறியியல் கல்லூரி என பலவற்றை அந்த காலத்திலேயே உருவாக்கினார். இவருடைய சேவைகளை பாராட்டி ஆங்கில அரசாங்கம் அவருக்கு நைட் கமாண்டர் பட்டத்தை வழங்கியது. 1955 இந்திய அரசாங்கம் பாரத ரத்னமாக மிக உயரிய விருதான, இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவம் செய்தனர். 1962 101 வயதில் அவர் மறைந்தார். அவரது நினைவாக, அவரது பங்களிப்பிற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொறியாளர் தினத்தை கொண்டாடுகிறோம்.
சார், இப்போ அந்த பொறியாளர் தினம் அப்படின்னு கொண்டாட வகையில் கட்டடப்பணி பொறியாளர்கள் மட்டும்தான் இதில் வருதா, இல்லை எல்லாருமே உள்ளே வராங்களா, இது யார் யாரெல்லாம் இதை கொண்டாடக்கூடிய ஒரு விதமாகவும் செயல்படக்கூடிய விஷயமா இருக்கு?
பொறியாளர் தினம் என்பது அனைத்து பொறியாளர்களையும் கௌரவிக்கும் தினமாக, பொறியாளர் தினமாக தான் இன்று கொண்டாடப்படுகிறது. சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டுமல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் மற்றும் பலதரப்பட்ட பொறியாளர்களும் வந்து இதில் அடங்குவார்கள். அவர்களது கண்டுபிடிப்புகளால் இந்த உலகத்தை வந்து அவர்கள் உருவாக்கிய விதத்திற்காக நமது மக்கள் அவருக்கு பொறியாளர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அறிவியல் என்பது உலகத்தில் உள்ளதை கண்டுபிடிப்பது, பொறியியல் என்பது உலகத்தில் இல்லாததை உருவாக்குவது. இதுதான் வந்து அந்த பொறியாளர்கள் ஒரு லோகோவாக எடுத்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் பில்டிங் த நேஷன், சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டிங் த நேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ரன்னிங் த நேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ப்ரோக்ராமிங் த நேஷன் என்ற அளவில் இந்த பொறியாளர் தினம் சிறப்பாக அனைவரும் கொண்டாடும் விதமாக அமைந்துள்ளது.
சார், இப்போது கட்டட பொறியாளராக இருக்கிறதுனால ஒரு கட்டடம் அப்படிங்கிறது நம்ம ஏனாதானோ அப்படிங்கிற கட்டணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷ கனவுகளை அடங்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயம், அதோட அமைப்புகள் அப்படின்னு ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்?
பொதுவாக ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான அந்த வீட்டினை, குடியிருக்கும் வீட்டினை வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள அந்த குடியிருப்பு கட்டடத்தை உருவாக்குவதில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து பெரும்பங்கு ஆற்றுகிறார்கள். பொதுவாக ஒரு வீடு என்றால் அந்த சிறப்பான ஒரு பிளானிங் இருந்தால் தான் வந்து அந்த கட்டடம் முழுமையாக முடிவடையும் என்று சொல்லலாம். பொதுவாக வந்து வாஸ்துப்படி தற்பொழுது நிறையா வந்து பார்த்து செய்கிறாங்க. அது மாதிரி நமது வாஸ்துப்படி இருந்தாலும் நமது நடைமுறைக்கேற்றவாறு, நமது பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு அந்த வீட்டினை உருவாக்கும் பொழுது அதை பொறியாளர்களுடன் சேர்ந்து வீட்டை கட்டுபவர்களும் இணைந்து பணியாற்றி, இணைந்து அதை சொல்லி ஒரு நல்லதொரு பிளானை வந்து உருவாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒரு வீடு கட்டி முடித்த பிறகு வந்து அதில் வந்து நம்ம ஹால் வந்து சின்னதாக இருக்குது, அல்லது வந்து கிச்சன் வந்து பெருசாக இருக்குது, அல்லது வந்து அந்த பெட்ரூம் வந்து சிறியதாக அமைந்து விட்டது என்று சொல்வதை காட்டிலும் அதை கட்டுவதற்கு முன்பே அதில் உள்ள அளவுகளை, உள்ள வீடுகளை வந்து முதலில் சென்று பார்த்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்கா, சரி இது இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படி என்று ஒரு மனதிற்குள் வந்து ஒரு கட்டடத்தை பற்றிய ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டு பொறியாளருடன் நீங்கள் கலந்து பேசும் பொழுது ஒரு சிறந்த வீடினை உருவாக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்களது பொறியாளருடன் வந்து நீங்கள் மனம் விட்டு பேசி ஒரு நல்லதொரு பிளானை வந்து உருவாக்கி அதற்கு வந்து எவ்வளவு செலவாகும் என்பதை வந்து அவர் மூலமாகவே அதை தெரிந்து கொண்டு புதிதாக வந்து கட்டும் பொழுது அந்த மன, அந்த வீடு வந்து உங்களுக்கு மன நிறைவாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
சார், இப்போது பொதுவாக வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம கலந்தாலோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய நடைமுறைகள், அதாவது அந்த பணிக்கான கட்டட அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லலாமே.
பொதுவாக வந்து கட்டடம் கட்டுவதற்கு முன்பு கட்டாயம் வந்து கட்டட அனுமதி வாங்குவது வந்து தற்பொழுது மிக காலத்தின் கட்டாயமாக உள்ளது. நமது மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த கட்டட அனுமதிக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் செய்யும் அளவிற்கு தற்பொழுது இப்பொழுது டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நாங்கள் சில நேரத்தில் கிராமங்களில் செல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து கட்டட அனுமதியெல்லாம் வேண்டியதில்லை என்று சொல்லும் நிலை தற்பொழுது கிடையாது. நாம் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, பெரிய வந்து கார்ப்பரேஷன் எங்கே இருந்தாலும் சரி, நாம் வந்து கட்டட அனுமதி பெற்ற பிறகுதான் வந்து கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்பது தற்பொழுது உள்ள மிக முக்கியமான ஒரு விதியாக உள்ளது. ஏனென்றால் கட்டட அனுமதி பெற்ற பிறகு அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கும் பொழுது அதற்கு தேவையான அந்த அனைத்து விதிகளும் வந்து சரியாக பராமரிக்கப்படும் போது அந்த கட்டடம் வந்து சரியான முறையில் அமையும். இதையும் தான் வந்து நமது மாநில மத்திய அரசாங்கங்கள் வந்து வலியுறுத்துகின்றன. முன்பெல்லாம் வந்து ஒரு வரைபடம் பொறியாளரிடம் வரைந்து அதை நேரடியாக ஒரு மனு எழுதி அந்தந்த ஒரு அதாவது நகராட்சி அல்லது பேரூராட்சி அல்லது ஊராட்சி அந்த தலைவர்களிடம் சென்று கொடுத்து அனுமதி வாங்கும் முறை இருந்தது. தற்பொழுது அந்த முறை முற்றிலுமாக மாற்றப்பட்டு எந்த பிளான் வரைந்தாலும் ஆன்லைனில், அதாவது வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் அந்த படத்தை வரைந்து அதை நேரடியாக ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் அனுப்பி அவர்கள் வந்து அதை ஆன்லைனில் வந்து எல்லாமே சரிபார்த்து அந்த அனுமதி உள்ளதாக அந்த விதிகளுக்கு சரியாக அந்த கட்டடம் அமைந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து அதன்படி வந்து ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பங்கள் வரவேற்று விண்ணப்பங்கள் சரிபார்த்து அனுமதி கொடுக்கும் நிலை வந்துவிட்டது. ஆகவே பொதுமக்கள் வந்து என்னென்னா எந்தவித கட்டட விதிகளுக்கு மாறாமல் அந்த கட்டட விதிகளுக்கு எப்படி அனுமதி பெற்றோமோ அந்த அனுமதிபடியே வந்து வீடுகள் கட்டி அதை முடிக்குமாறு தற்பொழுது எல்லா மட்டத்திலும் கேட்டுக்கொள்கிறார்கள். மேற்கொண்டு என்னென்னா வந்து நேரடியாக பொதுமக்கள் இந்த அனுமதியை வந்து வாங்குவதும் முடியாது. ஏன்னா ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை உதவியுடன் தான் வந்து இந்த பிளானை நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த கட்டடம் கட்டி முடிக்க வேண்டும். அந்த கட்டடம் முடியும் வரை வந்து அந்த கட்டடத்திற்கு வந்து உள்ள அனைத்து விஷயங்களும் அதாவது வந்து விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா, அந்த கட்டுமானம் வந்து தரமாக உள்ளதா, அந்த பிளான் படி வந்து கட்டுமானம் உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டியது அந்த தொழில்நுட்ப வல்லுநர் அந்த சிவில் இன்ஜினியர் கன்சர்ன்ட் சிவில் இன்ஜினியர் கன்சர்ன்ட் ஆர்கிடெக்ட் அவங்களோட பொறுப்பு. அதை வந்து தற்பொழுது முறையாக வரையறுத்துள்ளார்கள். ஆகவே கட்டுமான பொறியாளர்கள் அனைவரும் வந்து அந்த கட்டட விதிகளை பின்பற்றி தான் வந்து கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதன்படியே நமது வீடு கட்டும் மக்களும் வந்து அதை உணர்ந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செட்பேக் எல்லாம் விட்டு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தற்பொழுது வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டட விதிகளின்படி வந்து மக்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் வகையில் அந்த ஃப்ரண்ட் செட்பேக்கு முன்னாடி வந்து இடம் விடுறது சைடில் வந்து இடம் விட்டு கட்டுறதெல்லாம் வந்து மிகவும் குறைத்து தேவையான அளவு மட்டும் வைத்து மக்களுக்கு வந்து பயன் தரும் வகையில் வந்து இப்பொழுது கட்டட விதிகள் வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கட்டட விதிகள் மாற்றப்பட்டுள்ள கட்டட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து கட்டடங்களும் வந்து தரமானாகவும் அதே நேரத்தில் விதிகளுக்கு மாறாமல் கட்டுமானம் செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது. இதை கட்டுமான பொறியாளர்கள் வந்து தற்பொழுது கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ கட்டுமான பணி அப்படிங்கிறத காட்டிலும் அதே போல் முன்ன இருந்த காலங்களில் வீடுகள் இருந்த அமைப்புகள் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு அதாவது இந்த அறிவியல் வளர்ச்சி மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்க வகையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிற பல தகவல் கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
மனிதன் முதலில் வாழும் பொழுது ஒரு கற்குகையில்தான் வாழ்ந்து வந்தான். அவனது தேவைகள் அதிகமாகும் பொழுது அதற்கப்புறம் மண் குடிசை வீடு, அதுக்கப்புறம் ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் காங்கிரீட் வீடுகள், அதுக்கப்புறம் தனி வீடுகள், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளெக்ஸ் அதாவது வந்து அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வீடுகள் என பல விஷயங்களிலும் வந்து முன்னேறி தற்பொழுது வந்து அப்பார்ட்மெண்ட் விஷயங்களுமாகட்டும் அல்லது தனி வீடாகட்டும் அனைத்திலும் வந்து காங்கிரீட் அமைத்து புதிதாக வந்து பல கட்டுமானங்கள் தற்பொழுது வந்துள்ளன. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மண்கட்டு கட்டி வாழ்ந்த காலங்கள் உண்டு. அந்த செவர் வந்து மண் செவரில் வந்து செவரை கட்டி இருந்த காலங்கள் கட்டடங்கள் கட்டிய காலங்கள் உண்டு. அதற்கப்புறம் வந்து சுட்ட செங்கற்கள் அதை வந்து பயன்படுத்தி சுவர்கள் கட்டி அதுக்கப்புறம் ஓடு போட்டு இருந்தது. அதற்கப்புறம் உள்ள மாற்றம் என்னென்னா சுட்ட செங்கற்கள் பதிலாக தற்பொழுது ஃப்ளையாஷ் பிரிக்ஸு மற்றும் இன்டர்லாக் பிரிக்ஸு மற்றும் ஏர்கான் பிரிக்ஸு என பல கட்டுமான பொருட்கள் வந்து தற்பொழுது அந்த செங்கல் கற்களுக்கு பதிலாக வந்துள்ளது. அதே போல் மணலுக்கு பதிலாக ஏன்னா மணல் வளம் குறைய குறைய நமது நீர்வளம் குறையுது என்ற ஒரு குற்றச்சாட்டினால் வந்து மணல் அதிகம் எடுக்காமல் எம்சாண்டு அதாவது வந்து நம்ம அந்த நொறுக்கப்பட்ட அந்த மண் துகள்கள் அந்தபடி அதை வந்து இப்பொழுது பயன்படுத்துகிறோம். எம்சாண்டு பி சாண்டு நிறைய பேர் எங்களை வந்து கேட்கும் பொழுது இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் கட்டும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்குமா என்று கேட்பார்கள். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் முன்பு மண்கட்டு கட்டும் பொழுது திருப்பியும் சுட்ட செங்கல் கட்டும் பொழுது இதே மக்கள் தான் வந்து என்ன கேட்டாங்கன்னா மண்கட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அடுத்து வந்து சுட்ட செங்கல் நல்லா குளிர்ச்சி இல்லாமல் வெப்பமாக இருக்குமே என்று சொன்னவர்கள். அதுக்கப்புறம் சுட்ட செங்கல் வந்து அந்த காலத்தின் கட்டாயமாக அனைவரும் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். தற்பொழுது வந்து இந்த ஃப்ளையாஷ் பிரிக்ஸு இன்டர்லாக் பிரிக்ஸு எல்லாருமே வந்துவிட்டது. தற்பொழுது அந்த சுட்ட செங்கலுக்கு பதிலாக ஏன்னா சுட்ட செங்கல் வந்து என்னென்னா நிறையா அதுக்கு விறகுகள் தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து காற்று வளங்கள் வந்து அளிக்கப்படுகிறது. அதற்கு மாற்றாகத்தான் வந்து தற்பொழுது ஃப்ளையாஷ் பிரிக்ஸு, இன்டர்லாக் பிரிக்ஸு, இந்த புதிய ஒரு கற்கள் வந்துள்ளது. அவற்றை பயன்படுத்தி சுவர்களும், அதுக்கப்புறம் மணல், இயற்கை மணலுக்கு பதிலாக எம் சாண்டு, பி சாண்டு இவைகளும் பயன்படுத்தி கட்டுமானங்கள் இப்பொழுது தற்பொழுது கட்டப்படுகிறது. அதே போல் கன்வென்ஷனல் ஆர்சிசிக்கு பதிலாக, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நிறைய பிடி ஸ்லாபு, ப்ரிகாஸ்ட் ஸ்லாபு, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரியிலேயே வந்து ஸ்லாப் எல்லாம் கேஸ் பண்ணி அந்த வீட்டோட அனைத்து பகுதிகளையும் வந்து கேஸ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் செய்து ஒவ்வொரு அந்த இடத்தில் நாம் கட்டுமான இடத்தில் வைத்து பொருத்தி அவைகளை வைத்து காங்கிரீட்டில் வந்து பண்ணி புதிதாக வந்து ரொம்ப வெறும் வேகமாக அந்த ப்ரிகாஸ்ட் ஸ்லாப் டெக்னாலஜி, பிடி ஸ்லாப் மூலமாக, ப்ரிகாஸ்ட் ஸ்லாப் மூலமாக அந்த கட்டடப்பணிகள் விரைவாகவும் மிக உயரமாகவும் வேகமாகவும் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த கட்டுமானங்களினால் வந்து நமது கட்டுமானத்துறைக்கு வந்து பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. இந்த புதிய வித டெக்னாலஜி மூலமாக நாம் கட்டுவது அனைத்திற்கும் வந்து நமக்கு ஏற்ற வகையிலும் இருக்கிறது.
பல தகவல்களையும் சொன்னீங்க. அதே நேரத்தில் ஒரே டயத்தில் பில்டிங் உடனடியாக கட்டக்கூடிய அளவுக்கு ரெடிமேடு ஸ்லாப்னு சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு அது உறுதித்தன்மையாக இருக்கும்? படிப்படியாக கட்டி போகிற கட்டணம் இது ரெடிமேடாக கொண்டு வரனால எந்த அளவுக்கு அது உறுதித்தன்மை இருக்கும் சார்?
அந்த ஃபேக்ட்ரியிலேயே வந்து அவங்க கேஷ் பண்ணி திருப்பி வந்து கொண்டாந்து அவைகளை அந்த கட்டுமான இடத்திற்கு கொண்டு வந்து அதை எரெக்ஷன் செஞ்சு அதை வந்து உருவாக்குகிறார்கள். இது உருவாக்குறது வந்து அனைத்து விதங்களிலும் வந்து அந்த அவைகள் தரங்கள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு அவைகள் சரியான தரத்தில் உள்ளதா என்று அவங்க செக் பண்ணி தான் வந்து அதை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கி முடித்த பிறகும் வந்து அந்த கட்டடத்தின் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி உள்ளது என்று அதுக்கு தகுந்த பொறியாளர்களை வைத்து ஒரு சர்டிஃபிகேட் பரிசீலனை செய்து சர்டிஃபிகேட் வாங்கிய பிறகுதான் வந்து இந்த கட்டுமானங்கள் வந்து நமது நடைமுறைக்கு வரும். ஆகவே இந்த புதிய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அவைகள் வந்து சரியான விதங்களில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கவனிக்கிறதற்கும் வந்து சிறந்த பொறியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இது போன்ற புதிய தொழில்நுட்பத்தில் செய்யும் கட்டுமானங்கள் வந்து விரைவாகவும் மக்களுக்கு மிகவும் பயன் தரும் வகையிலும் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொறியாளரை வைத்து சரியான முறையில் கட்டுமான பணி செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த வீடோட அமைப்புகள் எல்லாமே வந்து சரியான முறையில் செய்யப்படுகிறதுன்னு சொன்னீங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்த ஆளுகளை வைத்து வீடு கட்டுமான பணி நடைபெறுகிறது. இதுக்கும் அதுக்கும் உள்ள என்ன சார் வித்தியாசங்கள் உள்ளது?
இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. இது பல வருடங்களாக பல காலங்களாக கேட்கப்படும் கேள்விதான். பொறியாளரை வைத்து கட்டினால் கட்டடம் வந்து எப்படி இருக்கும், சொந்தமாக கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முன்பெல்லாம் வந்து கட்டுமான பொருட்கள் வந்து சில கட்டுமான பொருட்கள் தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்து பலவிதமான கட்டுமான பொருட்கள் உள்ளது. அந்த கட்டுமானத்தை பற்றிய ஒரு தொழில்நுட்ப அறிவு வந்து பொறியாளர்களுக்கு வந்து மிக அதிகமாக உண்டு. அதை பயன்படுத்தி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான வீடை வந்து கட்டித்தர முடியும். இந்த விஷயம் வந்து புதிதாக கட்டும் அந்த கட்டிடத்தின் ஓனருக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே வந்து தற்பொழுது புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பொறியாளரை வைத்து வீடு கட்டுவதே மிக சிறந்தது. ஏனென்றால் நமது அரசாங்கமும் இதையே வலியுறுத்தி ஒவ்வொரு கட்டடமும் கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அனுமதி வந்து பெற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். அந்த அனுமதி பெறும் பொழுதே வந்து உங்களது கட்டிடத்திற்கு யார் பொறியாளர், யார் ஆர்கிடெக்ட், யார் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் என்ற மூன்று வகையிலையும் வந்து அவர்களது பெயர்களை வந்து அரசாங்கத்தில் பதிவு செய்து அந்த பதிவின்படி உள்ள பொறியாளர்கள் வந்து அதை சிறப்பாக செய்கிறார்களா என்பதை வந்து கண்காணிப்பு பொறுப்பும் வந்து அந்த அரசாங்கத்தில் உள்ளது. ஆகவே அரசாங்கமுமே வந்து பொறியாளர்களின் உதவி கொண்டு கட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே நமது பொதுமக்களும் வந்து இதை கருத்தில் கொண்டு, ஏன்னா தற்பொழுது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வேகமாக முன்னேறி வருகிறது, இந்த முன்னேற்றத்திற்கு தகுந்த மாதிரி உள்ள அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி பொறியாளர்கள் கட்டும் கட்டிடங்களை கட்டி உங்களது வீடுகளை வந்து செம்மையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை கனவுகளில் மிக முக்கியமானது தான் ஒரு வீடு கட்டி அதில் தான் குழந்தைகள் எல்லாருமே நல்லபடியாக வாழணுங்கிற ஒரு விஷயம். அதில் வந்து மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடியவங்க அந்த கட்டிட பணியை உருவாக்கக்கூடிய ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்து அந்த சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு பொறியாளர் அந்த கட்டிடப்பணியை தன்னோட வீடு ஒவ்வொரு வீடு கட்டுறப்பையுமே தன்னோட வீடை கட்டினா எப்படி பார்த்து பார்த்து கட்டுறோமோ அந்த போல் தானும் அதில் முழு ஈடுபாடோட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போ கனவு நினைவாகும் விதமாக ஒரு வீடு அமைவதப்போ எல்லாருமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து சிறந்த பணியாக கட்டிடப்பணியான இந்த பணிக்கு கட்டிட பொறியாளர்கள் அறிந்து முன் வந்து செய்கிறப்போ மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த தினத்தில் இந்த பணிகள் பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், பொறியாளர் தினமான இன்று அனைத்து பொறியாளர்களுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இந்த இனிமையான தினத்திலே, பொறியாளர் தினத்திலே உங்களையெல்லாம் இந்த நமது புதுகை பண்பலை மூலமாக சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பொறியாளர் தினத்திலே பொறியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மக்கள் உங்கள் அனைவருக்கும் பொறியாளர் சார்பாகவும் எனது சார்பாகவும் பொறியாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நமது வாழ்வு நலமும் வளமும் எப்பொழுதும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறேன். நன்றி உடைய. மேலும் கட்டிட சம்பந்தமாகவும் புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை தேவி கன்ஸ்ட்ரக்ஷன் இயக்குனர் திரு என் கனகராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.